ब्रह्मघ्ने च सुरापे च गोघ्ने भग्नव्रते तथा निष्कृतिः विहिता सद्भिः कृतघ्ने नास्ति निष्कृतिः. அப்படின்னு ஒரு ஸ்லோகம். நிஷ்கிருத்திகின்னா பிராயச்சித்தம்னு அர்த்தம். பிரம்மக்னேச்ச பிரம்மஹத்தி பண்ணவனுக்கும், சுராபேச்ச சுராபானம் பண்ணவனுக்கும், கோக்னே கோஹத்தி பண்ணவனுக்கும், பக்னவிரதே விரதத்தை முறித்தவனுக்கும்னு அர்த்தம். இங்கே வந்து பிரம்மச்சரிய விரதத்தை விட்டுட்டவன் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் சொல்வான். இந்த மாதிரி பாபங்களுக்கெல்லாம் நிஷ்கிருத்திகி விஹிதா, ரிஷிகளால் பிராயஷ்சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்பிஹி, சாதுக்களால் ரிஷிகளால். கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதிஹி, செய்த நன்றியை மறந்தவனுக்கு பிராயஷ்சித்தமே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது அப்படியே வள்ளுவர் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு ஒரு குரல் எழுதியிருக்கார். திருவள்ளுவருடைய திருக்குறளில் நிறைய பாடல்களுக்கு வைதிகமான அர்த்தம் சொல்ல முடியும். அதுவும் பரிமேலழகர் உரையில் நிறைய நம்முடைய அந்த வைதிக மதம் தெய்வ மதத்தில் இருக்கிற அர்த்தங்கள் தான். தர்மசாஸ்திரத்தில் 18 ரிஷிகளோட இவர் 19வது ரிஷியாக இவர் சாஸ்திரம் கொடுத்துருக்கார் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்வார். அப்படி ஒரு புஸ்தகம் ஒரு பெரியவர் எழுதி மகாபிரிவாதம் நான் 3 படித்தேன்னு அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிருக்க. அந்த பெரியவர் சுவாமிகள் ஆத்துக்கு வருவார். அவர் ஒரு வைஷ்ணவர், ஆனால் அம்பாள் உபாசகர், தமிழில் நல்ல படிப்பு. அதனால் இந்த திருக்குறளுக்கு இந்த மாதிரி ஆ பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவானெனின். ராஜா ஒழுங்கார் ஆட்சி பண்ணலாம், பசுக்கள் பால் கம்மியாக கொடுக்கும். அறுதொழிலோர் ஷட்கர்ம நிறத்தாகான்னு பிராமணர்களுக்கு ஒரு பேர். யாகம் பண்ணணும், யாகம் பண்ணி வைக்கணும், வேதம் படிக்கணும், வேதம் சொல்லித்தரணும், தானம் வாங்கணும், தானம் கொடுக்கணும். இந்த 6 தொழில்கள் பண்ணதுனால பிராமணர்களுக்கு சக்கர மரத்தாகான்னு பேர். இந்த 6 தொழில் பண்ணக்கூடிய பிராமணர்கள் நூல் மறப்பர், வேதத்தை மறந்து போயிடுவா, எவ்வளோ பெரிய நஷ்டம் நம்மளுடைய தேசத்துக்கு. காவலன் காவானினின் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, ஒரு திருக்குறள் இருக்கு. அது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இந்த பாட்டு, இந்த என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படிங்கிற திருக்குறள் ஈக்குவலண்டா இந்த ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் இருக்கு. இது எங்க வருதுன்னா, ராமர் வாலிவதம் பண்ணி சுக்ரீவன் மானரா எல்லாருமா வந்து ராமர்கிட்ட வந்து சுக்ரீவன் நமஸ்காரம் பண்றான். நீங்க கிஷ்கிந்தைக்கு வாங்கோ அப்படின்னு சொல்றான். ராமர் இல்லை, எந்த ஒரு கிராமத்துக்குள்ளேயோ நகரத்துக்குள்ளேயோ நான் வரமாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு நான் அந்த வாக்கு கொடுத்துருக்கேன், நீ போய் பட்டாபிஷம் பண்ணி ஆட்சி பண்ணு, ரொம்ப நாள் நீ கஷ்டப்பட்டுட்ட, அதனால் கொஞ்சம் சுகம் அனுபவி, மழைக்காலமாக இருக்குது அதனால் வெளியிலையும் கிளம்ப முடியாது, மழைக்காலம் முடிஞ்சோடனே நீ என்னை வந்து பார் அப்படின்னு சொல்கிறார். வந்து நம்முடைய ஒப்பந்தப்படி நீ எனக்கு சீதாதேவியை தேடி கொடு, இது நமக்குள்ளே இருக்கிற ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறார். சுக்ரீவன் போகிறான், அவனை பட்டாபிஷம் பண்ணி வைக்கிறா, அவன் குடியிலையும் காமத்திலையும் எல்லாத்தையும் மறந்து போய் அதுலேயும் மூழ்கி கிடக்கிறான். ஆச்சு, மழைக்காலம் முடிஞ்சது, சரத்காலம் வந்துடுத்து, அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போது ஹனுமார் போய் அவனை ஞாபகப்படுத்துறார், இந்த மாதிரி நீ ராமருக்கு வாக்கு கொடுத்துருக்க, செய்த நன்றியை மறக்கக்கூடாது, பெரியவாள்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே பண்ணணும் அப்படின்னு ஞாபகப்படுத்துறார். அவன் நீ என்ன பண்ணு அப்படிங்கிறான். உடனே நீலனை கூப்பிடுறார் ஹனுமார். இந்த சுக்ரீவன் நீலன் கிட்ட உத்தரவு போடுறான், எல்லா வான்றாலே 1 வர சொல்லு அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டுட்டு அவன் திரும்பியும் அந்தப்புறத்துக்குள்ள போயிடுறான் சுக்ரீவன். இந்த நீலன் அந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டுறான், எல்லா வான்றாலும் வர ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு தூதர்களை அனுப்பிச்சு எல்லா வான்றர்களையும் கிஷ்கிந்தைக்கு வர சொல்றான். சுவாமிகள் சொல்வார், இந்த சுக்ரீவனுடைய மிலிட்ரி தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு, அங்கங்கே மரத்தில் பழம் இருந்தால் சாப்பிட்டுக்கணும், ஆற்றுல ஜலம் இருந்தால் குடிச்சுக்கணும், வானா வரணும், ரிப்போர்ட் பண்ணணும், செலவே இல்லாத மிலிட்ரி அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி வான்றாள்லாம் வந்துட்டு இருக்கா. அதுக்கு நடுவில் ராமர் காத்துட்டே இருக்கார், லக்ஷ்மண்கிட்ட அப்பப்போ புலம்புறார், லக்ஷ்மணன் இல்லை, சுக்ரீவன் தயவு பண்ணுவான், காத்துருக்கோம், அவன் சொன்ன வார்த்தையை மீறமாட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. ஆனால் இந்த மாதிரி நாள் கடந்துடுத்து.
அப்போ ராமருக்கு கடுங்கோபம் வருது. அவர் லக்ஷ்மண்கிட்ட சொல்றார், இந்த சுக்ரீவன் செய்த நன்றியை மறந்துட்டான், நீ போய் அவனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடு, நான் எந்த கதவை திறந்து வாலியை யமலோகத்துக்கு அமிச்சேனோ அந்த கதவை இன்னும் மூடலை, உன்னையும் யமலோகத்துக்கு அமிச்சிருவேன்னு சொல்லு அப்படிங்கிறார் ராமர்.
உடனே லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவனும் சமாதானம் சொல்லிகிட்டே இருக்கான், ராமர் படுற கஷ்டத்தை பார்க்குறான் சீத்தையை பிரிஞ்சு. அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறான், இவனோட இனத்துக்கு பேச்சு, இவன் ரொம்ப முட்டாளாக இருக்கான், புத்தி கெட்டவனாக இருக்கான், இவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தே இருக்கக்கூடாது, நம்ம ஹனுமான் அங்கதெல்லாம் வச்சு சீதா தேவியை தேடி கண்டுபிடிச்சிருவோம், நான் இவனை போய் வதம் பண்ணுறேன் அப்படிங்கிற. அப்போ ராமர் சொல்கிறார், அப்படி பண்ணாத, ஏன்னா சீதையை இழந்து நம்ம ஜட்டாயுவை இழந்து ஒரு கபந்தத்துக்கிட்ட மாட்டின்டோம், அப்புறம் அது அந்த தனுங்கிற கந்தர்வன் சொல்லி இந்த சுக்ரீவனை வந்து பார்த்தபோது நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள், உன் கஷ்டம் என் கஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவன் சொன்னானே, அன்னைக்கு அது எவ்வளோ ஆறுதலாக இருந்தது எனக்கு, அதனால் நான் அதை நினைக்கிறேன், அதனால் நீ இவனை கொல்லாத, இவனை போய் நீ எச்சரிக்கை பண்ணு, வார்னிங் கொடு, அவன் புரிஞ்சுட்டுருவான் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் அவன் அதே மாதிரி லக்ஷ்மணன் வரான், கடுங்கோபத்தோட வரான், எல்லாரும் பயப்படுறான், அங்கதெல்லாம் ரொம்ப பயந்து போய் தாரைகிட்ட சொல்கிறான், ரூமேட்டை சொல்கிறான், சுக்ரீவன்கிட்ட சொல்கிறான். சுக்ரீவன் ஓரளவு தான் தெளிவாக இருக்கான். அப்புறம் சுக்ரீவன் வெளியில் வரான், மந்திரிகள்லாம் வந்து அவன்கிட்ட சொல்கிறார், ஹனுமார் கடுமையாக அவன்கிட்ட சொல்கிறார், ராமர் கோபத்தில் இருக்கார், அவர் ஆனாலும் உன்னை உயிரோடு விடணும்னு நினச்சி லக்ஷ்மணன் அனுப்பிச்சிருக்கார், அவரே வந்திருந்தானா உனக்கு இன்னையோட முடிவு, அவர் லக்ஷ்மணன் அனுப்பிச்சிருக்காருங்கிறதுனால உன் பேரில் இன்னும் கொஞ்சம் அவருக்கு பரிவு இருக்குது, அதனால் நீ செய்த நன்றியை மறந்துட்ட, லக்ஷ்மணன் வரான், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ, அது ஒன்று தான் உனக்கு வழி, நான் மந்திரியாக இருக்கலாம், நீ ராஜாவாக இருக்கலாம், எனக்கு என் உயிர் மேலே ஆசை இல்லை, நான் உனக்கு நல்லதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஹனுமார். அவன் வாஸ்தவம் தானே, ராமர் பண்ண நன்றியை நான் மறப்பேனா, அவரால் தானே எனக்கு இந்த ராஜ்யமே கிடச்சிதுங்கிறான், இது உனக்கு ஞாபகம் கொல்லியோ, இப்போ லக்ஷ்மணர்கிட்ட நீ அதை சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கோன்னு சொல்லி ஹனுமார் சொல்லி கொடுக்குறார். அப்புறம் அந்த சுக்ரீவன் இந்த தாரை அனுப்புகிறான், தாரை வந்தோடனே லக்ஷ்மணன் வந்து அந்த சலங்கை சத்தம் அவன் கோபத்தோடு வரான், ஆதிசேஷனோட கோபம், எல்லாரும் பயந்துடுங்கிறான், அந்த கிஷ்கிந்தையே இன்னைக்கு அவன் அழிச்சிட போகிறான்னு அவ்வளோ பயப்படுறான் எல்லாரும். அப்போது அந்த தாரை எதிரில் வந்தோடனே இவன் கோபத்தை விடுறான், பெண்கள்கிட்ட மகாத்மாக்கள் கோச்சிக்க மாட்டாங்கிறதுனால தான் அந்த சுக்ரீவன் அவளை அனுப்புகிறான், அவள் வந்து ஏன் நீ கோச்சிக்கிற, இந்த சுக்ரீவன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வாழ்வு வந்ததுன்னு அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான், உன்ன மாதிரி அவனுக்கு புலனடக்கம் இல்லையே, உனக்கு அந்த கஷ்டம் பற்றி தெரியாது, ஏதோ அவன் கிடச்சதை அனுபவிச்சுட்டு இருக்கான், நீ அவனை மன்னிச்சிரு, என்ன இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி அவன் வந்து நான் அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு அழைச்சின்னு போகிறா. உள்ளே போனோடனே சுக்ரீவனை பார்த்தபோது அந்த ராம சொன்ன அதே வார்த்தைகளை லக்ஷ்மணன் சுக்ரீவன்ட்ட சொல்கிறான், யம பட்டணம் போகிற வழி இன்னும் மூடலை, உன்னை வாலிக்கிட்ட ராமர் அனுப்பிச்சிருவார், செய்த நன்றியை மறக்காதே அப்படின்னு சொல்கிறான். அதை சொல்லும்போது சுக்ரீவன் பயந்து நடுங்கிறான். அப்போ தாரை திரும்பியும் உள்ளே வந்து, என்ன இருந்தாலும் ஒரு மகாராஜா, நீ இவ்வளோ கடுமையான வார்த்தைகள் சொல்லாத, அவன் ஒன்றும் பண்ணாமல்ல, ராவணன் கிட்ட கோடிக்கணக்கான ராட்சசர்கள் இருக்கா, அந்த ராட்சசர்களை எதிர்க்கணும்னா வானர படை வேணும், அந்த வானர படையை வர சொல்லிட்டான் சுக்ரீவன், அவள் வரதில் தான் தாமதமே தவிர இவன்ட்ட ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு அந்த தாரை சொன்னோடனே, சரி நான் கோபத்தை விட்டேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறான். அப்போ தான் சுக்ரீவனுக்கு உயிர் வந்தது, அவன் எழுந்து கை கூப்பி, இந்த அடிமை செய்த தப்பை மன்னிச்சுடு, நான் இந்த மாதிரி கல்லில் முழுகி இருந்துட்டேன், நான் ராமகாரியத்தை மறக்கலை, அவரோட தயவால் தான் இந்த ராஜ்யம் எனக்கு கிடச்சிதுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது, ராமருக்கு சகாயம் என்ன வேண்டியிருக்கு, அதாவது இந்த தாரை வந்து இந்த ராட்சசர்களை ஜெயிக்கிறதுக்கு சகாயம் வேணும்னு சொன்னா இல்லையா, அதையும் மறுத்து பேசுறான். ராமர் ஒருவராகவே ராவணனை வதம் பண்ணிடுவார், கோடிக்கணக்கான ராட்சசர்களையும் வதம் பண்ணுவார். ஒரு ராஜான்னு போனா பின்னாடி அலங்காரத்துக்கு ஒரு படை போகணும், அதுக்காக நாங்கள் போக போறோம் அவ்வளவுதான். ராமருக்கு ஒன்றும் சகாயமே வேண்டியதில்லை, அதனால நான் வந்து அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே லக்ஷ்மணரும், ஆஹா இந்த மாதிரி கஷ்டத்தை எங்களுக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது ரொம்ப தெய்வாதீனம்தான், நீ வந்து ராமர் படுற நிலைமையை பாரு, கஷ்டத்தை பாரு, நீ உன்கிட்ட நான் கோபத்தில் சொன்ன சில வார்த்தைகளை மறந்துடு அப்படின்னு அவனும் ரொம்ப மெக்னானிமஸாக சொல்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் போய் ராமரை பார்க்குறா, ராமரை சுக்ரீவன் நமஸ்காரம் பண்ணுறான். ராமர் தர்மார்த்த காம மோட்சம் அந்தந்த காரியம் அந்தந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாவது நீ காமத்தை மூழ்கி தர்மத்தை மறந்துட்டேன்னு சொல்கிறார். அதுக்குள்ளே இந்த கோடிக்கணக்கான ராட்சஸர்கள் எல்லா திக்குலேருந்து வந்துடுறா. அன்றைக்கி அந்த ஹனுமார் பண்ண உபகாரம், அவர் நடுவில் வந்து நீ உத்தரவு போடு அது போகிறோம் அப்படின்னு சொல்லி நீலனை கொண்டு உத்தரவு போட்டதுனால எல்லா வானரர்களும் வந்து சேர்ந்துடுறார். அந்த கோடிக்கணக்கான வானரர்கள் வந்து சேர்ந்ததுனால ராமர் திருப்தி ஆகிட்டார். எப்படி சூரியன் ஒளியை கொடுக்குறதோ, எப்படி இந்திரன் மழையை கொடுக்குறதோ கொடுக்குறாரோ அந்த மாதிரி நீ செய்த சொன்ன வார்த்தையை மீறமாட்ட, எனக்கு சகாயம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சுக்ரீவன்ட்ட சொல்லிவிட்டு அப்புறம் நாலாவதுக்கில் அந்த வானரர்கள் அனுப்புகிறா. அதுக்கு மேலே கதை போகிறது. அந்த மாதிரி செய்த நன்றியை மறக்கக்கூடாது. ராமர் அவன் அன்னைக்கு பார்த்தபோது நான் நீயும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்ன அந்த வார்த்தையே மறக்கலை, அப்போ ஒரு திருப்தி ஏற்பட்டதே அப்படின்னு சொல்லி அந்த நன்றியை கூட மறக்காமல் அவன் உயிரை விட்டார், அவனை சுக்ரீவனை உயிரோட விட்டார். சுக்ரீவனானா இந்த மாதிரி இப்போ தெளிஞ்சிட்டான். தெளிஞ்ச பின்ன அவனும் அந்த அவனுடைய படைகளை கொண்டு சீதாதேவி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு அந்த கோடிக்கணக்கான வானர்களோடு வந்து யுத்தம் பண்ணுறான். உயிரையும் திருணமாக நினச்சி ராமருக்காக யுத்தம் பண்ணுறான். அந்த மாதிரி அவனும் அவனுடைய நன்றியை காண்பிக்கிறான். ராம பட்டாபிஷத்தில் வந்து கலந்துக்கிறான். அந்த ராமருடைய குணம் அது, சின்ன நன்றி பண்ணால் கூட கதஞ்சித் உபகாரேண கிருதேன ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தையா. தன்ட்ட பண்ண கொஞ்சம் உபகாரத்தையும் நினைப்பார், நூறு தப்பு பண்ணாலும் மறந்துடுவார் அப்படின்னு ராமருடைய குணம். இதே குணம் நான் சுவாமிகள்கிட்டையும் பார்த்துருக்கேன். அவருக்கு எப்பப்போ யார் என்ன உபகாரம் பண்ணியிருக்கா அதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பார். பகவானை போல தான் சாட்சாத். அவர்கிட்ட பண்ண அபகாரங்களெல்லாம் அவர் நினைக்கவே மாட்டார். மகாபிரிவாளம் அப்படி தான் இருந்திருக்கா, அவள்லாம் நினைப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா.